புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 1 பொது அறிவியல் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் அமிர்தவர்ஷினி. இன்னைக்கு நம்ம TNPSC குரூப் 4 பாடத்திட்டத்தில் உள்ள யூனிட் 1 பொது அறிவியல், அதாவது ஜென்ரல் சயின்ஸின் கீழ் உள்ள உயிரியல்ல விலங்கியல் பகுதியான உடல் இயல்ல மனித உறுப்பு மண்டலத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு நம்ம மரபியல் பற்றி பார்ப்போம். முதல்ல மரபியலின் தந்தை யார் அப்படின்னா கிரிகர் ஜோகர் மெண்டல். மரபியலின் அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குரோமோசோம்கள், அப்புறம் ஜீன், அப்புறம் டிஎன்ஏ, இதுதான் அதோட அமைப்பு. முதல்ல குரோமோசோம் பற்றி தெரிஞ்சுப்போம். குரோமோசோம்கள் 4 வகை. முதல்ல மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், அப்புறம் டீலோசென்ட்ரிக். இதனுடைய வடிவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாசென்ட்ரிக் வந்துட்டு வி வடிவத்தில் இருக்கும், வி ஷேப்பில் இருக்கும். சப்மெட்டாசென்ட்ரிக் வந்துட்டு எல் அல்லது ஜே வடிவமில் இருக்கும். அக்ரோசென்ட்ரிக்கும் டீலோசென்ட்ரிக்கும் கோல் வடிவத்தில் இருக்கும். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சுக்கலாம். மெட்டாசென்ட்ரிக் வி வடிவம், சப்மெட்டாசென்ட்ரிக் எல் மற்றும் ஜே வடிவம், அக்ரோசென்ட்ரிக் மற்றும் டீலோசென்ட்ரிக் கோல் வடிவத்தில் இருக்குது. குரோமோசோம்கள் வளைவு பின்னல் வடிவத்தில் இருக்குது. நம்ம உடம்பில் மொத்தம் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்குது. இந்த 23 ஜோடி குரோமோசோம்களை இரண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று 22 ஜோடிகள், மற்றொன்று ஒரே ஒரு ஜோடி. இந்த 22 ஜோடிகளை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆட்டோசோம்கள். இந்த ஒரு ஜோடியை மட்டும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அல்லோசோம்கள். ஆட்டோசோம்களை, அதாவது 22 ஜோடி குரோமோசோம்களை உடல் குரோமோசோம்னு சொல்கிறாங்க. அல்லோசோம், அதாவது ஒரு ஜோடி குரோமோசோமை பால் குரோமோசோம்னு சொல்கிறாங்க. இந்த உடல் குரோமோசோம்னா நம்ம உடல் வளர்ச்சிக்கான குரோமோசோம். பால் குரோமோசோம் அப்படின்னா ஆண் பால் பெண் பால், ஆணா பெண்ணாங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய குரோமோசோம். இதில் XY அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா XY இருக்கும், பெண்களுக்கு XX இருக்கும். ஆணுடைய எக்ஸும் பெண்ணுடைய எக்ஸும் சேர்ந்தால் பெண் பிள்ளை, பெண் குழந்தை பிறக்கும். இதே ஆணுடைய ஒய்யும் பெண்ணுடைய எக்ஸும் சேர்ந்தால் YX ஆண் குழந்தை பிறக்கும். இதுதான் இதோட கான்செப்ட். அந்த ஒரு ஜோடி அல்லோ குரோமோசோமோட கான்செப்ட் இதுதான். அடுத்தது டிஎன்ஏ. அதோட அமைப்பு எப்படி இருக்கும்னா, இரட்டை இலை கொண்ட அமைப்பு. இந்த டிஎன்ஏ அமைப்பை கண்டுபிடிச்சது வாட்சன் மற்றும் கிரீக். இந்த ரெண்டு பேர் தான் டிஎன்ஏ அமைப்பை கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஒரு டிஎன்ஏவும் ஒரு பாஸ்பேட் தொகுதி, நைட்ரஜன் மற்றும் சர்க்கரை தொகுதி கொண்டுள்ளது. இந்த நைட்ரஜன் வந்துட்டு இரண்டு வகை, பியூரின் மற்றும் பிரிமிலின். இந்த பியூரினில் அடினைன் மற்றும் குவானைன் இருக்கும். அப்புறம் பிரிமிலினில் தைமின் மற்றும் சைட்டோஜின் இருக்கும். இதில் அடினைன் எப்போவுமே தைமினோட சேரும், குவானைன் எப்போவுமே சைட்டோஜினோட தான் சேரும். டிஎன்ஏல கொஞ்சம் முக்கியமான கேள்விகள்னால் இவ்வளவு தான். இன்றைக்கி நம்ம 3வது தொகுதியில் இருக்கோம். முதல் 2 இதுவரைக்கும் ஜுவாலஜி, அதாவது விலங்கியலில் முக்கியமாக இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பாட்னி, தாவரவியலில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் படிக்கணுங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது தாவரத்துடைய செயல்பாடுகள். ஏன்னா தாவரத்துடைய சுவாச முறைகளை பற்றி தான் இதுவரைக்கும் கொஞ்சம் நிறையா கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக நல்லா நம்ம தெரிஞ்சுப்போம். தாவரத்தின் செயல்பாடுகளில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது முதல்ல ஒளி சேர்க்கை, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ். அதுக்கப்புறம் சுவாசித்தல். முதல்ல ஒளிச்சேர்க்கையை பற்றி தெரிஞ்சுப்போம். ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இலை தான். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க பரீட்சையில், ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடம் எது அப்படின்னா இலை. ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, மண்ணில் இருந்து உறிஞ்சக்கூடிய நீரும்
காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் கலந்து சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையம், அதாவது இலையில் தானே பச்சையம் இருக்குது, அந்த பச்சையத்தோடு சேர்ந்து தான் ஸ்டார்ச் உருவாகுது. ஸ்டார்ச் மற்றும் ஆக்சிஜன் உருவாகுது. அந்த ஆக்சிஜனை தான் மனிதன் சுவாசிக்கிறான். இதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6H2O, அதாவது வாட்டர், H2O நிலத்தில் இருக்கிற நீர், 6H2O ப்ளஸ் 6CO2. 6CO2னா கார்பன் டை ஆக்சைடு, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையத்தோடு சேர்ந்து ஸ்டார்ச், அதாவது C6H12O6 மற்றும் ஆக்சிஜன் 6CO2 உருவாகுது. இதோட கெமிக்கல் ஃபார்முலா என்னென்னா, 6H2O ப்ளஸ் 6CO2 சூரிய ஒளி பச்சையம் சேர்ந்து C6H12O6 ப்ளஸ் 6O2 உருவாகுது. ஒளிச்சேர்க்கையின் முடிவில் எத்தனை மூலக்கூறு ஆக்சிஜன் உருவாகி இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 6 ஆக்சிஜன் உருவாகி இருக்குது, 6CO2, 6 ஆக்சிஜன் உருவாகி இருக்குது இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது சுவாசம். சுவாசம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. முதல்ல காற்றுள்ள சுவாசம், அதுக்கப்புறம் காற்றில்லா சுவாசம். காற்றுள்ள சுவாசம் அப்படின்னா O2 பங்கேற்கும். O2னா ஆக்சிஜன். காற்றுள்ள சுவாசம்னா O2 பங்கேற்கும், காற்றில்லா சுவாசம் அப்படின்னா O2 பங்கேற்காது. காற்றுள்ள சுவாசம் எப்படி நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச் அதாவது C6H12O6 அதோட 6O2 ஆக்சிஜனும் சேர்த்து 6H2O அதாவது நீர் மற்றும் 6CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் 2900 கிலோ ஜூல் எனர்ஜி உருவாகும். அதுதான் சுவாசம்னு சொல்கிறோம். இதில் ஆக்சிஜன் சேர்ந்திருக்கனால இதுதான் காற்றுள்ள சுவாசம். இந்த ப்ராசஸ் எப்போ நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா, இரவில் தான் நடைபெறும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, நைட் நேரத்தில் மரத்து பக்கம் போய் நிற்கக்கூடாது, படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னு கேட்டிங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு 6CO2 வெளியிடுது. 6 மடங்கு கார்பன் டை ஆக்சைடை ஒரு மரம் வெளியிடுது. நம்ம மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு நமக்கு ஆக்சிஜன் தான் தேவை. பகல் நேரத்தில் மட்டும்தான் ஒரு மரம் ஆக்சிஜனை வெளியிடும். அதே இது இரவு நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடை தான் வெளியிடும். நம்ம மரத்து பக்கம் நின்னால் நம்மளும் அந்த கார்பன் டை ஆக்சைடை தானே சுவாசிக்க நேரிடும். அதனால தான் இரவு நேரத்தில் மரத்து பக்கம் நிற்கவோ படுக்கவோ கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது காற்றில்லா சுவாசம். இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, C6H12O6 சிதைவுற்று எத்தில் ஆல்கஹாலை உருவாக்கும், அதாவது 2C2H5OH. இதுதான் எத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹால்னா 2C2H5OH மற்றும் ப்ளஸ் ஆற்றல். இந்த காற்றில்லா சுவாசத்தில் 50 கிலோ ஜூல் எனர்ஜி தான் உருவாகுது. இது இல்லாமல் 2 கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்குது. காற்றில்லா சுவாசத்தில் எத்தில் ஆல்கஹால் தான் உருவாகுது. இப்போது காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம் இதில் மொத்தம் 4 படிநிலைகள் இருக்குது. முதல்ல கிளைகோலைசிஸ், அதுக்கப்புறம் பைருவிக் அமிலங்களின் ஆக்சிஜனேற்ற நிலை, அடுத்தது மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெப்ஸ் சுழற்சி, அடுத்தது கடைசியாக எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கடத்து சங்கி நிகழ்வு. இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டுட்டு வராங்க. இதனுடைய ப்ராசஸ் என்னென்னா, C6H12O6 அதாவது குளுக்கோஸ் மூலக்கூறுகள் சிதைந்து 38 ATP மூலக்கூறுகள் உருவாகுது. இதுதான் காற்றுள்ள சுவாசத்தோட படிநிலைகள். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. காற்றுள்ள சுவாசத்தோட படிநிலைகள் என்ன அப்படின்னா, கிளைகோலைசிஸ், அடுத்தது பைருவிக் அமிலங்கள் ஆக்சிஜன் நிலை, அப்புறம் கிரெப்ஸ் சுழற்சி, அப்புறம் எலக்ட்ரான்கள் கடத்துதல் நிகழ்வு. இதை வந்துட்டு மாற்றி மாற்றி கொடுத்து வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்பாங்க, அப்படின்னும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமானது காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசத்தின் முக்கிய வினை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைகாலைசிஸ் தான். அடுத்தது செல் உயிரியலை பற்றி தெரிஞ்சுப்போம். மனிதனுடைய உடம்பில் 6.5 கோடி செல்கள் இருக்குது. அந்த செல்களை பாதியாக கட் பண்ணி உள்ள நடுவில் இருக்கிற உட்கருவுக்குள்ளே பார்த்தோம்னா குரோமோசோம்கள் இருக்கும். அந்த நடுவில் இருக்கிற உட்கருவுக்குள்ளே தான் குரோமோசோம்கள் இருக்கும். இந்த உட்கருவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் இருக்கிற உட்கருவை செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உட்கருவுக்கு மேலே இருக்கிற பகுதியை உட்கரு ஜவ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. உட்கருவுக்கு மேலே இருக்கிற பகுதியை உட்கரு ஜவ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உட்கருவுடைய நுழைவாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதுக்கு அடுத்து இருக்கிற பகுதியை எண்டோப்ளாச வலைப்பின்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதி சொரசொரப்பாக காணப்படும். இந்த சொரசொரப்புக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ள புள்ளி புள்ளியாக காணப்படும். இந்த புள்ளிகளுக்கு பேர் ரைபோசோம்னு சொல்கிறாங்க. இந்த ரைபோசோம் இருக்கிறனால தான் இந்த பகுதி சொரசொரப்பாக காணப்படுது. இதுக்கு எதிரில் இருக்கிற பகுதி வந்துட்டு வலுவழுப்பாக காணப்படும். இது எதனால அப்படின்னா ரைபோசோம்கள் அதில் இருக்காது. ரைபோசோம்களுக்கு பதிலாக அதில் கொழுப்பு தான் இருக்கும். கொழுப்பு இருக்கிறனால அது வலுவழுப்பாக இருக்கும். அதனுடைய பெயர் வலுவழுப்பான எண்டோப்ளாச வலைப்பின்னல். இதுக்கு அடுத்து ரைசோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, வேக்யூல்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன துகள்கள்லாம் காணப்படும். இது எல்லாத்துக்கும் சுற்றி கவராகி இருக்கிறதுக்கு பேர் செல் சவ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. செல் சவ்வுக்குள்ளே தான் ஒரு ஒரு பார்ட்டாக எல்லாமே இருக்குது. ஒரு ஒரு லேயராக எல்லாமே இருக்குது. இதுதான் ஒரு செல்லுடைய வடிவம். செல்கள் 2 வகைப்படும். அது என்னென்னா ஒன்று ப்ரோக்ரையாட்டிக் செல்கள், இன்னொன்று யூக்ரையாட்டிக் செல்கள். இதில் ப்ரோக்ரையாட்டிக் செல்கள் அப்படின்னா உட்கரு அதாவது முதிர்ச்சி அடையாத செல்கள் இருக்கிறது தான் ப்ரோக்ரையாட்டிக் செல்கள். இந்த பாக்டீரியா, வைரஸ் இது எல்லாமே ப்ரோக்ரையாட்டிக் செல்கள். யூக்ரையாட்டிக் செல்கள் அப்படின்னா தாவரம், விலங்குகள் இதனுடைய செல்கள் தான் யூக்ரையாட்டிக் செல்கள். நன்கு முதிர்ச்சி அடைந்த செல்கள் இருக்கிறதுக்கு தான் யூக்ரையாட்டிக் செல்கள்னு பேர். இதில் தாவர செல்களும் விலங்குகள் செல்களும் ஒரு அளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஒன்று இது ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா தாவர செல்களில் செல் சுவர் அதாவது செல் வால் இருக்கும். விலங்குகள் செல்லில் செல் வால் இருக்காது. செல் சவ்வு தான் அதனுடைய ஃபஸ்ட் லேயராக இருக்கும். தாவர செல்களில் செல் வால் தான் ஃபஸ்ட் லேயர். விலங்குகளுடைய செல்களில் செல் சவ்வு தான் ஃபஸ்ட் லேயராக இருக்கும். தாவர செல்கள் வந்துட்டு விலங்குகளுடைய செல்லை விட கொஞ்சம் பெரியதாக இருக்கும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவர செல்கள் விலங்குகளுடைய செல்களை விட பெரியதாக இருக்கும், கொஞ்சம் பெரியதாக இருக்கும். இதனுடைய சிறப்புகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு செல் சுவரை செல்களின் பாதுகாப்பாளன் அப்படின்னு சொல்கிறாங்க. செல் சுவர் தானே பாதுகாக்குது ஒரு செல்லை, அதனால் அதுக்கு பேர் செல் பாதுகாப்பாளன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதுக்கு அடுத்த லேயர் செல் சவ்வு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா செல்களின் கதவு. செல் சவ்வுக்கு செல்களின் கதவு அப்படின்னு பேர். அடுத்தது செல் சவ்வுக்கும் உட்கருக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பேர் சைட்டோபிளாசம்னு சொல்கிறாங்க. இந்த சைட்டோபிளாசத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லின் நகரும் பகுதி. அடுத்தது மைட்டோகாண்ட்ரியாவை செல்லின் சக்தி நிலையம், ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த வேக்யூலுக்கு பேர் சேமிப்பு கிடங்கு. அடுத்தது உட்கருவுக்கு பேர் செல்லின் கட்டுப்பாட்டு மையம். அடுத்தது இந்த உட்கரு உறைக்கு பேர் உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு அப்படின்னு சொல்கிறாங்க. உட்கருவை கவராக இருக்கிற மெம்பரைனுக்கு பேர் இதுதான், உட்கரு வாயில் இல்லைனா உட்கரு கதவு. அடுத்தது புரோட்டோபிளாசம்னு ஒன்று இருக்குது. புரோட்டோபிளாசம்னா ஒன்றும் இல்லை, சைட்டோபிளாசமும் உட்கருவும் சேர்ந்த அமைப்புக்கு பேர் தான் புரோட்டோபிளாசம். அடுத்தது ரைபோசோம்கள் புரத உற்பத்திக்கு காரணமானது. இந்த ரைபோசோம்கள் தான் புரத உற்பத்தி பண்ணுது. அடுத்தது லைசோசோம். லைசோசோம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா செல்லின் தற்கொலை படைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. லைசோசோமை செல்லின் தற்கொலை படைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, செரிக்கும் பைகள். செரிக்கும் பைகள், தற்கொலை படைகள், எல்லா பேரும் இதுக்கு தான், லைசோசோம்க்கு தான் இருக்குது. அப்புறம் இதை துப்புரவாளர்களும்னு சொல்கிறாங்க. அடுத்தது கொள்கை உறுப்புகள், கொழுப்பு உற்பத்தியை பண்ணும், கொழுப்பு உற்பத்திக்கு உதவி செய்யும். கொள்கை உறுப்புகள் கொழுப்பு உற்பத்திக்கு உதவியாக இருக்குது. அவ்வளவுதான், இதுதான் ஒரு செல்லினுடைய அமைப்பு, செல் உயிரியல் இதுதான். அடுத்தது செல் பகுப்பு. செல் பகுப்புகள் மூன்று வகையாக இருக்குது. முதல்ல ஏ மைட்டாசிஸ், மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ், இது மூன்று தான் செல் பகுப்புகள்னு சொல்கிறாங்க. மைட்டாசிஸ் செல் பகுப்பு மொத்தம் நான்கு படிநிலைகளை கொண்டது. அது என்னென்னா, ப்ரோஃபேஸ் அதாவது ப்ரோநிலை, மெட்டாஃபேஸ் அதாவது மெட்டாநிலை, அனாஃபேஸ் அதாவது அனாநிலை, அப்புறம் கடைசியாக டீலோஃபேஸ் அதாவது டீலோ நிலை. இந்த கேள்வி ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. மைட்டாசிஸினுடைய படிநிலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு. முதல்ல ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், அப்புறம் கடைசியாக டீலோஃபேஸ். அடுத்தது உயிரியல் பற்றிய படிப்புக்கு பேர் என்னென்னா பயாலஜி. அது நமக்கு நல்லாவே தெரியும், இது கொஞ்சம் முக்கியம், சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க. உயிரியல் பற்றிய படிப்புக்கு பேர் பயாலஜி, செல் பற்றிய படிப்புக்கு பேர் செல் பயாலஜி. அடுத்தது நாளமில்லா சுரபிகளை பற்றி படிக்கிறதுக்கு பேர் எண்டோக்ரைனாலஜி. அடுத்தது பாசிகள் பற்றிய படிப்புக்கு பேர் என்னென்னா ஆல்காலஜி. பூஞ்சையை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் மைக்காலஜி. வைரஸ் பற்றிய படிப்புக்கு பேர் வைரலஜி. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, வைரஸ் பற்றிய படிப்புக்கு பேர் வைரலஜி. அதே மாதிரி பாக்டீரியா பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் பாக்டீரியாலஜி. வைரஸுக்கு வைரலஜி, பாக்டீரியாவுக்கு பாக்டீரியாலஜி. அடுத்தது பழங்களை பற்றிய படிப்புக்கு பேர் பல்மனாலஜி. அடுத்தது தேனி வளர்ப்பு முறைக்கு எப்பிகல்ச்சர் அப்படின்னு பேர். அடுத்தது வெர்மிகல்ச்சர் அப்படின்னா மண்புழு வளர்ப்பு. தேனி வளர்ப்புக்கு எப்பிகல்ச்சர், மண்புழு வளர்ப்புக்கு வெர்மிகல்ச்சர். அடுத்தது நீர்வாழ் உயிரினங்களை வளர்ப்பதற்கு பேர் அக்வா கல்ச்சர். அடுத்தது காடு வளர்ப்புக்கு பேர் சில்வி கல்ச்சர். அடுத்தது பட்டுப்புழு வளர்ப்புக்கு பேர் செர்ரி கல்ச்சர். அடுத்தது மீன் வளர்ப்புக்கு பேர் ஃபிஷி கல்ச்சர். இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி, பொறுத்துகலில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேனி வளர்ப்புக்கு பேர் எப்பிகல்ச்சர், மண்புழு வளர்ப்புக்கு பேர் வெர்மி கல்ச்சர், நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ப்புக்கு பேர் அக்வா கல்ச்சர், காடு வளர்ப்புக்கு பேர் சில்வி கல்ச்சர், பட்டுப்புழு வளர்ப்புக்கு பேர் செர்ரி கல்ச்சர், மீன் வளர்ப்புக்கு பேர் ஃபிஷி கல்ச்சர். இப்போது பாட்னி ஸ்வாலஜியில் ஒரு அளவுக்கு நம்ம டாபிக் கவர் பண்ணிட்டோம். இப்போது வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பற்றி பார்ப்போம். கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்கள் கேட்டிருக்காங்கன்னு பற்றி பார்ப்போம். அது பார்த்தா நமக்கு ஓரளவுக்கு தெளிவாயிடும். ஒரு ஒரு வருஷமாக முதல்ல போவோம். ஃபஸ்ட்டு 2022 சயின்ஸ் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, தாவரங்களில் பூக்களின் உற்பத்தியை தூண்டும் வேதிப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேதிப்பொருள் அப்படின்னா ஹார்மோன். ஹார்மோன் என்ன அப்படின்னா ஃப்ளாரிஜன். ஃப்ளாரிஜன், ஃப்ளார் பூக்கள், ஃப்ளவர், ஃப்ளாரிஜன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கலாம், ஃப்ளாரிஜன். அடுத்த கேள்வி, சிட்டிஸ் என்ற நிறுவனத்தின் செயல்பாடு எது? சிட்டிஸ், CITES என்ற நிறுவனத்தின் செயல்பாடு எது அப்படின்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரேடிங் ஆஃப் என்டேஞ்சர்ட் பயோட்டா, அதாவது அழியும் நிலையிலுள்ள உயிரினங்களின் வியாபாரங்களை தடை செய்வது தான் இந்த நிறுவனத்தின் செயல்பாடு. சிட்டி CITES என்ற நிறுவனத்தின் செயல்பாடு எது அப்படின்னா, அழியும் நிலையிலுள்ள உயிரினங்களின் வியாபாரங்களை தடை செய்வது. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள மரங்களில் எது மிக உயரமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் செக்கோயா. செக்கோயா மரம்தான் மிக உயரமான மரம். அதே போல் மிகவும் நீண்ட நாள் வாழக்கூடிய மரமும் செக்கோயா தான். இந்த செக்கோயா மரத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா கலிஃபோர்னியா செம்மரம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிகவும் உயரமாக வளரக்கூடிய மரத்துக்கு பேர் செக்கோயா. இந்த செக்கோயா மரம் நீண்ட நாட்கள் உயிர் உள்ளதாக இருக்கும், உயிர் வாழும். இந்த மரத்துக்கு இன்னொரு பெயர் கலிஃபோர்னியா செம்மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, ஈஸ்டில் காணப்படும் ஸ்டீராய்டின் பெயர் என்ன அப்படின்னா எர்கோஸ்டீரால். எர்கோஸ்டீரால் தான் ஈஸ்டில் காணப்படும் ஸ்டீராய்டு. ஈஸ்டில் காணப்படும் ஸ்டீராய்டின் பெயர் என்ன? எர்கோஸ்டீரால். எர்கோஸ்டீரால். அடுத்த கேள்வி, பூச்சிகளின் ஹீமோலிம்பில் காணப்படும் சர்க்கரை டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் ட்ராக்ளோஸ். ட்ரக்ளோஸ், ட்ரக்ளோஸ், ட்ரக்ளோஸ் தான் பூச்சிகளின் ஹீமோலிம்பில் காணப்படும் சர்க்கரை. அடுத்த கேள்வி, தற்காலக உலகம் என்பது டேஸால் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னா கரிம பரிணாமத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆர்கானிக் எவல்யூஷன், கரிம பரிணாமம் ஆர்கானிக் எவல்யூஷனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கேள்வி எல்லாம் போன வருஷம் கேட்ட கேள்விகள், இந்த வருஷம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்டாலும் கேட்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்ட் க்வெஸ்சன்ஸ், 11th 12th கொஞ்சம் ஹையர் க்வெஸ்சன்ஸ் தான், கேட்க வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் கேட்டிருக்கிறாங்க, இந்த வருஷமும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம், எதுக்குமே நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருப்போம், தெரிஞ்சு வச்சுப்போம். தற்காலக உலகம் என்பது டேஸால் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னா கரிம பரிணாமத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது, அதாவது ஆர்கானிக் எவல்யூஷன். ஆர்கானிக் எவல்யூஷனால் தான் உருவாக்கப்பட்டது. த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ல்ட் வாஸ் கிரியேட்டட் பை ஆர்கானிக் எவல்யூஷன். அடுத்தது, எலிக்கொல்லியாக எது பயன்படுது அப்படின்னா நார்போமைடு. நார்போமைடு தான் எலிக்கொல்லியாக பயன்படுது. அடுத்த கேள்வி, இந்திய விலங்கினம் கணக்கெடுப்பு மையத்தால் கீழ்கண்டவற்றுள் எது கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள ருசிகுல்யா நதி வாய் வழியாக வலசை போகும் அழிந்து வரும் இனங்களை ஆராய குறியீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா ஆலிவ் ரிட்லி ஆமை, ஆலிவ் ரிட்லி ஸ்டர்டில். இதுதான் அழிந்து வரும் இனம். அழிந்து வரும் இனம், அழிந்து வரும் இனம் எது அப்படின்னா ஆலிவ் ரிட்லி ஆமை, ஆலிவ் ரிட்லி ஸ்டர்டில் தான் அழிந்து வருது. அடுத்தது, இந்தியாவில் எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், அதாவது உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது அப்படின்னா 18. 18 காப்பகங்கள் தான் இந்தியாவில் இருக்குது. அடுத்தது, ஒரு பொருத்துகை கேட்டிருக்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆபத்தான இனங்கள் அப்படின்னா முதலை, பாதிக்கப்படக்கூடிய இனங்கள் அப்படின்னா டால்ஃபின், அரிதான இனங்கள் காட்டெருமை, அழிந்து போன இனங்கள் ஆசிய புலி. ஆசிய புலி தான் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பொருத்துக மாதிரி கேட்டிருக்கிறாங்க. என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், அதாவது ஆபத்தான இனங்கள் அப்படின்னா முதலை, பாதிக்கப்பட்ட இனங்கள் டால்ஃபின், ரேர் ஸ்பீசிஸ் அதாவது அரிதான இனங்கள் காட்டு எருமை, அழிந்து போன இனங்கள் ஆசிய புலி. இது வந்து பொருத்துகளை கேட்டிருக்கிறாங்க, இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, தாடையற்ற முதுகெலும்பிகள் எவை அப்படின்னா வட்டவாயுடைய உயிரிகள். வட்டவாயுடைய உயிரிகள் தான் தாடையற்ற முதுகெலும்பிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க, தாடையற்ற முதுகெலும்பிகள் எது அப்படின்னா வட்டவாயுடைய உயிரிகள். அடுத்த கேள்வி, மனித இரத்தத்தில் உட்கரு இல்லாத இணைகளை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு முதல் பார்ப்போம். நியூரோஃபில்கள் மற்றும் ஈசினோஃபில்கள், ஃபோசோஃபில்கள் மற்றும் லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள் மற்றும் ஈசினோஃபில்கள், முதிர்ச்சி அடைந்த எரித்ரோசைடுகள் மற்றும் த்ராம்போசைடுகள். இதற்கு பதில் என்ன அப்படின்னா கடைசியாக சொன்ன ஆப்ஷன் டி தான், முதிர்ச்சி அடைந்த எரித்ரோசைடுகள் மற்றும் த்ராம்போசைடுகள். அதாவது மனித இரத்தத்தில் உட்கரு இல்லாத இணைகளை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனித இரத்தத்தில் உட்கரு இல்லாத இணைகள் எது அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த எரித்ரோசைட்டுகள் மற்றும் த்ராம்போசைட்டுகள். உயிரி வாயு உற்பத்தியில் படியும் கழிவுகளில் டேஸ் அளவு மிகுந்திருப்பதால் சிறந்த உரமாகும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு பதில் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த பொருள்களின் அடர்த்தி மிகுதியானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, காற்று அதாவது ஏர், நீர் அதாவது வாட்டர், மண்ணெண்ணெய் கெரோசின், அப்புறம் மரம் வுட். இந்த நாலில் அப்புறம் விடை தெரியாது அப்படின்னு இன்னொன்றும் கொடுத்துருக்குறாங்க. இந்த நாலில் எந்த பொருள் அடர்த்தி மிகுதியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் தான் அடர்த்தி மிகுதியானது. நீர் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா நீரோட டென்சிட்டி தான் அதிகமாக இருக்கும். நீரோட டென்சிட்டி அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 kg/m³. இப்போது இந்த தொகுதியில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் கேள்வி பதில்களும் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து வரும் தொகுதியில் பயாலஜி அதாவது பாட்னி ஜுவாலஜியில் இருக்கிற கேள்வி பதில்களை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு போவோம். இன்றைய தொகுப்பு இதோடு முடிஞ்சது. நான் அமிர்தவர்ஷினி, போட்டித் தேர்வு பயிற்றுனர். நன்றி.
நேர்களே, இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 1 பொது அறிவியல் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்டீர்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.